நீர்க்கானல் அடையாறு பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பாகம் ஒன்று. அருள்பணி பிரான்சிஸ் மைக்கிள் அவர்கள் சென்னை மயிலை உயர்முறை மாவட்டத்தின் கத்தோலிக்க மையத்தின் இயக்குநர் மற்றும் நிர்வாகி. அன்னை வேளாங்கண்ணி திருவிழா நவநாட்கள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றன. இதை முன்னிட்டு அருள்பணி பிரான்சிஸ் மைக்கிள் அவர்களை சந்திப்போம். இவர் சென்னை அடையாறு பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக 7 ஆண்டுகள் பணியாற்றியிருப்பவர். வணக்கம் தந்தை பிரான்சிஸ் மைக்கிள் அவர்களே, தாங்கள் சென்னை அடையாறு பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் 7 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றீர்கள். இந்த ஆண்டுகளில் பலதரப்பட்ட மக்களை, பல்வேறு சமயங்களைச் சார்ந்த மக்களை சந்தித்திருப்பீர்கள். இந்த ஆண்டுகளில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம்?
முதலிலே வத்திக்கான் ரேடியோ வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்விதான். இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகின்ற போதே ஒரு விதமான உண்மை உணர்வினை, இறை உணர்வினை என்னால் உணர முடியும். இது நான் மட்டுமல்ல, அங்கு வந்து செல்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. பிற ஆலயங்களுக்கு செல்வதோடு இந்த ஆலயத்திற்கு வந்தால் ஒரு தனி அருள் நிறைந்திருப்பதை உணர்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த வாக்கியம் உண்மையாகவே முதலில் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் 7 ஆண்டுகள் பணியாற்றிய பிற்பாடு அங்கு நடைபெற்ற ஒவ்வொரு புதுமைகளை கண்ணுக்கு கண், நேருக்கு நேர் நான் பார்த்த பிற்பாடு உண்மையாகவே மக்களின் விசுவாசத்தைக் கண்டு என்னுடைய விசுவாசத்தை நான் இன்னும் ஆழப்படுத்தினேன் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இந்த 7 ஆண்டுகளில் நான் கண்டவை, பார்த்தவை அல்லது கேட்டவை, கேள்விப்பட்டவை அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். முதலிலே என்று சொன்னால், இந்த ஒரு திருத்தலம் நாகை வேளாங்கண்ணிக்கு அருகில் இருக்கின்ற உண்மை ஆரோக்கிய அன்னையின் பசிலிக்கா திருத்தலத்தை சார்ந்தது. ஆனால் இது முதலில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலே அடையாறுக்கு அருகிலே பெசன் நகர் என்ற ஒரு கடற்கரை ஓரத்திலே அமைக்கப்பெற்ற இந்த சிறு ஆலயம் பல எதிர்ப்புகளுக்கிடையே தோற்றம் பெற்றது. ஆனால் அன்னையின் அருளால், ஆசிரால் இந்த இடமானது ஒரு அருள் நிறைந்த இடமாக மாற்றப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களை விட மற்ற மதத்தைச் சார்ந்தவர்கள், மற்ற குலத்தைச் சார்ந்தவர்கள் எந்த ஜாதியையும் பாராமல் இங்கு வந்து அன்னையிடம் அருள் பெற்று செல்வதை கண்கூடாக பார்த்த என்னுடைய அனுபவங்கள். ஆகவே எனக்குள்ளே தோன்றியது ஒன்று, மக்களிடம் இவ்வளவு விசுவாசம் நிறைந்திருப்பதை ஏன் வெளியில் கொணரக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் இதை பற்றி மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது என்று சொல்லலாம். முதல் ஆண்டிலே இருந்த எண்ணிக்கையை விட 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு தெரிவிக்கப்பட்ட எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்ததை என்னால் உணர முடிந்தது. இதை நான் அப்படியே விட்டுவிட்டு வந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை முடிந்திருக்காது. மாறாக அதை கொண்டு ஒரு சிலவற்றை மக்களுக்கு எழுத்து வடிவிலே காட்ட வேண்டும் என்ற நோக்கோடு நான் நாங்களே சாட்சிகள் என்ற ஒரு புத்தகத்தை, அதிலே பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நடைபெற்ற புதுமைகளை மட்டும் சாட்சியத்தோடு, மருத்துவருடைய கடிதங்களோடு தருவிக்கப்பட்ட புதுமைகளை, ஏறக்குறைய ஒரு 500 புதுமைகளை வெளியிட்டிருக்கிறேன். இதை படித்த மக்கள் இன்னும் பலன் பெற்று இன்னும் அதிகமாக அன்னையை நாடி வந்து இயேசுவிடமிருந்து அருள் பெற வேண்டும் என்ற நோக்கோடு மக்கள் இன்றும் வளமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அனுபவத்தில் நான் பெற்றவை என்ன? மாதாவிடம் நேரடியாக கேட்கின்ற போது அந்த தாய் இல்லை என்று சொல்லாது அள்ளி கொடுக்கின்றவள். என்னுடைய வாழ்க்கையில் கூட நடைபெற்ற ஒரு சிறு சம்பவம். ஒரு முறை ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றது. மீனவர்களும் அங்கிருக்கின்ற மற்ற ஜாதி மக்களும் ஒருங்கிணைந்து கொண்டு ஒரு சில தீய சக்திகளோடு இணைந்து அங்கே பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது நான் மாதாவிடம் சென்று கேட்டேன், அம்மா, உனக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தை உன்னால் நிறுத்த முடியாதா என்று கேட்டுவிட்டு என்னோடு வாருங்கள், நான் அவர்களை சந்திக்க செல்கிறேன் என்று சொல்லி சந்திக்கச் சென்றேன். அங்கு கூடியிருந்த ஒரு 300-350 மக்கள் முன்பாக நின்று கொண்டு ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பினேன். உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும்? இந்த திருத்தலத்திலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லது எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கலாம் என்று கேட்ட கேள்விக்கு இன்று வரை அவர்களால் வாய் திறந்து பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், அரை மணி நேரம் ஒவ்வொருவராக அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். அப்போது என்னுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு நிகழ்ச்சி, இயேசுவின் கையும் களவுமாக பிடிப்பட்ட பெண்ணை அழைத்து வந்தபோது அங்கே கூடி நின்ற மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பாவம் செய்யாத இங்கு யாராவது இருந்தால் முதலில் கல் எறியட்டும். ஒருவருக்கு ஒருவன் பின்னாக விலகிச் சென்றது போல அன்று கூடியிருந்த 350 பேருக்கு மேலாக இருந்தவர்கள் விலகிச் சென்றார்கள். கண்கூடாக தாயினுடைய வல்லமையை நேரிலே பார்த்து அனுபவித்த ஒரு அனுபவம்.
தந்தை பிரான்சிஸ் மைக்கேல் அவர்களே, பெசன்ட் நகர் அன்னை அவர்களின் அருளால் தாங்களே பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் பக்தர்கள் நிறைய தங்களிடம் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் புதுமைகள். ஏதாவது ஒரு புதுமையை பற்றி சொல்ல முடியுமா?
நிச்சயமாக. ஒரு முறை காலை 9 மணி முடிசூட்டு விழா திருப்பலியிலே நான் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னேன். மறையுறையிலே இந்த சம்பவத்தை எடுத்து சொன்னேன். ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தவள். செல்லுகின்ற போது உள்ளத்திலே ஒரு சிறு மாற்றம், சாகப்போகிறோம், இங்கிருக்கிற கோயிலை சந்தித்து விட்டு சென்று விடுவோமே என்று கோயிலுக்குள் வந்திருக்கிறார். கோயிலுக்குள் வந்தவர் அங்கிருந்து என்னை அலுவலகத்தில் இருந்ததை பார்த்துவிட்டு எழுந்து வந்து நேரடியாக அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் அதிர்ச்சி ஊட்டின. ஃபாதர், நான் தற்கொலை செய்யப் போகிறேன். நான் பேசாமல் இருந்தேன். மீண்டும் அந்த பெண்மணி சப்தமாக, ஃபாதர், நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். நான் சொன்னேன், தாராளமாக கடற்கரைக்கு சென்று தண்ணீரை இறங்கி உள்ளே சென்று கொண்டே இரு, நீ தானாக இறந்து விடுவாய். அப்போது அந்த பெண்மணி சொன்னால், என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்களே, சாகப்போறேன்னு சொல்கிறப்ப நான் என்ன செய்ய முடியும்? ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் போங்க அப்படின்னு. அப்போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, ஃபாதர் நான் கொஞ்சம் பேச வேண்டும். ஆ, இப்போ வாங்க உட்காருங்க, என்ன வேணும்? ஃபாதர், நான் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி, ஒரு இந்து நண்பரை சந்தித்தேன். வாழ்க்கையிலே அவரை கணவராக கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அவர் என்னை ஏமாற்றிவிட்டு துபாய்க்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு கடிதம் வழியாக, செல்ஃபோன் வழியாக, டெலிஃபோன் வழியாக தொடர்பு கொள்ள முயற்சித்தேன், முடியவில்லை. கடைசியாக நான் கேள்விப்பட்டேன், அந்த நபர் இன்னொரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டதாக. அப்போது நான் சொன்னேன், உனக்கு மாதாவின் மேல் துணை இருந்தால், பக்தி இருந்தால், விசுவாசம் இருந்தால், நீ இன்று முதல் உன்னுடைய கணவருக்காக ஜீவி. நிச்சயமாக உன்னுடைய கணவர் உன்னை தேடி வருவார். அதுவும் இன்னும் ஒரு 2 வாரங்களிலே கொடியேற்றப்பட இருக்கிறது. இந்த கொடியேற்றுவதற்கு உள்ளாக நீ நிச்சயமாக உன் கணவனை சந்திப்பாய் என்று சொல்லி அந்த பெண்மணியை ஊக்கமூட்டி அனுப்பினேன். அந்த பெண்மணியும் சென்று மாதாவிடம் அழுது ஜெபித்துவிட்டு அன்றையிலிருந்து அந்த பெண்மணி தினந்தோறும் காலையிலே வந்து ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபித்துவிட்டு பின்னாலே இருக்கின்ற நற்கருணை சிற்றாலயத்திற்கு சென்று அங்கவும் ஒரு மணி நேரம் இருந்து ஜெபித்துவிட்டு சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன். கொடியேற்றுவதற்காக ஆகஸ்ட் 29 வந்தது. அப்போது வெறும் கூட்டம், நெருங்கி வருவதற்கே கூட்டம் முடியும், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான கூட்டத்திலே முஸ்லீமினுடைய ஆடையை அணிந்து கொண்டு அந்த பெண்மணி வருவதை பார்த்து காவல்துறையிடம் அந்த பெண்மணியை உள்ளே விட சொன்னேன். அவர் நேராக என்னிடம் வந்து, ஃபாதர், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னுடைய கணவர் இன்று காலையிலே வீட்டிற்கு வந்து விட்டார். அந்த அவங்க நிற்கிறார் பாருங்கள், அவர் தான், அவரையும் தயவுசெய்து வரவிடுங்கள் என்று சொன்னேன். அப்போது அவரையும் வரவிட்டார்கள். இருவரும் சேர்ந்து சாட்சியமாக அன்று கொடிமரத்திற்கு அடியிறார்கள். இதுபோல நான் நிறைய சேகரித்தேன். கேன்சர் பேஷண்ட், ஒரு அருட்சகோதரி கல்கத்தாவிலிருந்து வந்து முதலிலே அவள் பரிசோதித்து பார்த்தபோது அவளுக்கு கேன்சர் இருப்பது நிச்சயம் என்று சொன்னார்கள். பிறகு அறுவை சிகிச்சைக்காக வந்தபோது அந்த பெண்மணி அழுது ஜெபித்து கொண்டிருப்பதை நான் தொலைக்காட்சி வழியாக பார்த்துவிட்டு சென்று அந்த சிஸ்டரிடம் சொன்னேன், அருட்சகோதரியே, என்ன வேண்டாம் ஃபாதர், எனக்கு இன்னும் 2 நாட்களிலே ஆப்ரேஷன் நடைபெற இருக்கிறது. மருத்துவர் சொல்லிவிட்டார்கள், 60% கூட உங்களுக்கு நன்மை கிடைப்பது சந்தேகம் என்று. நான் சொன்னேன், மாதாவிடம் அழுது ஜெபியுங்கள், கண்ணீர் வர வேண்டும், பிறகு பாருங்கள் என்று. 4 மணி அளவிலே அந்த சகோதரியை ஆலயத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து, உங்களுக்கு 5 மணிக்கு பரிசோதனை, தயவு செய்து உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு செல்லுங்கள் என்று பக்கத்தில் இருக்கிற அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி வைத்தேன். சென்றவர் 1-2 மணி நேரம் பொறுத்து எனக்கு தொலைபேசியிலே, பதர் என்ன ஆச்சரியம், அறுவை சிகிச்சை என்று போன நான் அந்த மருத்துவர் பரிசோதித்துவிட்டு இன்னொரு மருத்துவரை அழைத்து அவரும் பரிசோதித்துவிட்டு முதலில் எடுத்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு அடுத்து வந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கிற போது 2க்கும் வித்தியாசம், அங்கே கேன்சர் என்ற தடயம் இல்லை. அந்த அருட் சகோதரி நேரடியாக வந்து பிறகு மாதாவிடம் நன்றி சொன்னவர். இதுபோல நிறைய எக்கச்சக்கமான அனுபவங்கள்.
அன்பர்களே, இந்நேர்காணலின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். அடையாறு பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் பற்றி வத்திக்கான் வானொலியில் பகிர்ந்து கொண்டவர் அருள்பணி பிரான்சிஸ் மைக்கேல்.